நீங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு திருப்புங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 37 வசனம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை நீங்கள் அனுதினமும் நீங்கள் வாசிக்க கேட்ட ஒரு பகுதியாகவே இருக்கின்றது. அவங்க இந்த 2 அதிகாரத்திலே இங்கு பெந்தகோஸ்தே என்கின்ற நாள் வந்த பொழுது அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இடத்திலே ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிக்கின்றான். அவன் இந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஒரு விசேஷித்த வகையிலே இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு அமைவாக அந்த இடத்திலே வந்து அசைவாடுகின்ற ஒரு சந்தர்ப்பமாகவே இருக்கின்றது. அங்கே நீங்கள் பாருங்கள், அந்த பரிசுத்தாவியானவர் அந்த இடத்திலே வருகின்ற வேளையிலே அங்கு காற்றானது அடிக்கப்பட்டு இடி முழக்கம் போல வானத்திலிருந்து சத்தியா உண்டாக்கி பாருங்கள், அங்கே அந்த கட்டடங்கள் கூட என்ன செய்கிறது என்றால் அது அசைகின்ற ஒரு விசேஷித்த தன்மையை கொண்டதாக இருந்தது அந்த பெந்தகோஸ்தே நாள். ஆக இந்த பெந்தகோஸ்தே நாளிலே இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய பிரசங்கத்திலே அங்கு என்ன வகையிலே பரிசுத்தாவியானவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைப்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை அன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்த வேளையிலே அங்கு ஆவியானவர் அந்த இடத்திலே அசைவாரி அங்கு நிரப்பப்பட்டு அங்கு அநேக வித்தியாசமான ஜனங்கள் அங்கு வந்திருந்த வேளையிலே அவர்கள் பேதுருவினுடைய அங்கு பேச்சை அவர்கள் எல்லாரும் அறிகின்றதாகவும் அங்கே வேறு வேறு பாஷைகளை உடையவர்கள் தங்களுடைய பாஷையிலே அந்த பாஷைகளை கேட்கின்ற ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை நாங்கள் அந்த பகுதியிலே வாசித்தாலும் அங்கு பின்னதாக அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய ஜெபத்தினால் மன்னிக்க வேண்டும் பிரசங்கத்திலே அந்த வார்த்தையானது பிரசங்கிக்கப்படுகின்ற வேளையிலே பரிசுத்தாவியானவர் என்ன வகையிலே இஸ்ரவேலர்களுடைய இருதயத்திலே அதை செயற்படுத்தினார். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த பெந்தகோஸ்தே என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த பெந்தகோஸ்தே என்றால் என்னென்றால் இங்கே ஆங்கிலத்திலே சொன்னால் பென்சிட்யூ என்றால் பென்ச் என்றால் இது ஒரு 5 என்கின்ற ஒரு காரியத்திலே வருகின்ற, அதாவது இந்த பஸ்கா பண்டிகையானது நடந்து 7 வாரங்களுக்கு பின்பதாக என்றால் 7 7 49 50 நாளிலே, அதாவது இந்த பஸ்காவாகிய அந்த பண்டிகை நினைவு கூறப்பட்டு 50வது நாள் நடக்கின்ற ஒரு காரியம் தான் இந்த பெந்தகோஸ்தே. ஆகவே இந்த பெந்தகோஸ்தே என்னத்தோடு தொடர்புடையது? கிறிஸ்துவினுடைய பலியாலே தொடர்புடையது ஒன்று. நீங்கள் உபாகமத்தில் நீங்கள் வாசித்திருந்தால் தெரியும், இந்த பஸ்காவிக்கு பின்பதாக 7 கிழமைக்கு பின்பதாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொண்டாட்டம் தான் இந்த பெந்தகோஸ்தே. பெந்தகோஸ்தேயானது இந்த அப்போஸ்தலர்கள் 2 அதிகாரத்திலே மட்டும் அது வந்த காரியம் ஒன்றல்ல, அது பழைய ஏற்பாட்டிலேயும் என்ன செய்யப்பட்டு வந்தது, அனுசரிக்கப்பட்டு வந்தது. ஆகவே அந்த வகையிலே இந்த பெந்தகோஸ்தே என்கின்ற அந்த கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அது அந்த பஸ்காவானது அனுசரிக்கப்பட்டு ஐம்பது நாளுக்கு பின்பதாக நினைவு கூறுகின்ற அந்த வழக்கத்தை இங்கு புதிய பாட்டிலே அந்த பெந்தேகோஸ்தே என்கின்ற வார்த்தையானது பயன்படுத்தி வந்திருக்கின்றது. ஆகவே இந்த வகையிலே இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் சில காரியத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே செயற்பட்டாரா? ஆகவே நாங்கள் இந்த இடத்தை விட்டு நானும் நீங்களும் செல்லுகின்ற வேளையிலே இந்த கேள்விக்கு மறுமொழியோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். என்ன கேள்வி? பரிசுத்தாவியானவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் செயற்பட்டாரா? அல்லது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தாவியானவரை நீங்கள் அனுபவித்தீர்களா என்பதை அருமையானவர்களே நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகின்ற வேளையிலே இந்த கேள்விக்கு மறுமொழியோடு நீங்கள் செல்ல வேண்டும். அவனால் இந்த வார்த்தையை நாங்கள் மூன்று வகையாக நாங்கள் பிரித்து நாங்கள் நோக்குவோம். முதலாவது இந்த பரிசுத்தாவியானவருடைய செயற்பாடானது முதலாவது அது வேதனையை தருகின்றதொன்றாக இருக்கின்றது. இரண்டாவது அது வழிநடத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. மூன்றாவது அது ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அது அருமையானவர்களே இன்றைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற பலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவருடைய சந்தித்து நீங்கள் கதைத்தால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நிறைய கதைப்பார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்களை குறித்து அவர்கள் பந்தி பந்தியாக எழுதவிட்டால் எழுதுவார்கள், மனத்தியால கணக்காக சொல்லவிட்டால் சொல்லுவார்கள். அவை யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் பரிசுத்தாவியானவருடைய செயற்பாடு அது பிரதானமாக ஒரு நோக்கத்தை கொண்டதாகவே இருக்கின்றது. ஏனென்றால் வேதத்திலே மனுஷனுடைய ரட்சிப்பை மையமாக வைத்ததுதான் இந்த வேதம் என்ன செய்யப்பட்டு வந்தது, சொல்லப்பட்டு வந்தபடியாலே ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பிலே பரிசுத்தாவியானவர் என்ன வகையிலே செயற்படுகின்றார். அவை இங்கே பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் கிரிகை செய்ய ஆரம்பிக்கின்ற வேளையிலே அதுக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று உண்டு. அவை ஆரம்ப முடிவு அல்லாமல் பரிசுத்தாவியானவருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்வதில்லை, கிரிகை செய்வதில்லை. ஆகவே இங்கு முதலாவது நீங்கள் பாருங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆவியிலே நிறைந்தவனாய் அவன் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் இயேசு கிறிஸ்து மெய்யாக தேவன் என்பதையும் அவன் என்ன செய்கின்றான், அந்த இடத்திலே அவன் பிரசங்கிக்கின்றான். அவன் அங்கு பிரசங்கித்த வேளையிலே பாருங்கள், இங்கு அதை கேட்ட இஷ்டவேலர்களுடைய இருதயமானது குத்தப்படுகின்றது. அதை கேட்ட இஷ்டவேலர்களுடைய இருதயமானது குத்தப்படுகின்றது. அருமையானவர்களே, இது குத்தப்படுகின்றது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தால் இது கிரேக்க பாஷையிலே இந்த வார்த்தை ஒரே ஒரு தடவைதான் இந்த வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவ்வளத்திற்கு அது மிக மிக முக்கியமான சொல். ஏனென்றால் அது ரெண்டு சொற்கள் ஒன்றாக கலந்திருக்கின்றது. அதாவது என்னவென்றால் இங்கே இதற்குரிய கிரேக்க சொல்லு என்னவென்றால் கட்டோ நோசோ என்றால் கட்டா என்றால் ஆழமாக, நோசோ என்றால் ஊடுருவி. ஆகவே இந்த குத்தானது எப்படியாக அங்கு இஷ்டபேர்களிடத்திலே குத்தினது என்றால் ஏதோ எங்களுக்கு ரத்தம் சோதிப்பதற்கு நுனியிலே ஊசியாலே குத்துகின்ற குத்து அது அல்ல. அல்லது நாங்கள் நடக்கின்ற வேளையிலே காலிலே ஒரு முள்ளு நுனியிலே குத்துகின்றது போல ஒரு குத்து அல்ல. இது மாறாக அது ஆழ ஊடுருவி குத்துகின்ற ஒரு குத்து என்கிறதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே இந்த பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தையினாலே பாவப்பட்ட ஜனங்களுடைய இருதயங்களிலே செயற்படுகின்ற வேளையிலே அவர் முதலாவதாக என்ன செய்வார் என்று இந்த வேதத்திலே நாங்கள் காண்கின்றோம் என்றால் இங்கு பாவமான மனுஷனுடைய இருதயத்தை அந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கின்றார், வேதனையை குத்தி நீ ஒரு பாவமான மனுஷன் என்பதை என்ன செய்கின்றார் என்றால் உணர்த்துகின்றவராயிருக்கின்றார். அருமையானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் மனுஷன் பூரணமாக மரித்திருக்கின்றான். ஆகவே இந்த மரித்திருக்கின்ற மனுஷன் எந்த வகையிலுமே தேவனை என்ன செய்ய முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் எபிரேயர்களே சொல்லுகின்ற பிரகாரமாய் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனிலே பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆகவே நானும் நீங்களும் தேவனிலே நானும் நீங்களும் பிரியமாக நாங்கள் மெய்யாக உயிர்த்தெழும்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த பரிசுத்தாவியானவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், கிரியை செய்திருக்க வேண்டும். ஆகவே இந்த மரித்தவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கின்ற வேளையிலே அவர் மரித்த நிலையிலே இருந்து ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்றால் அது உண்மையா அது பொய்யா? அது பொய். ஒரு மரித்த நிலையில் இருந்து ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. ஆகவே இங்கு மரித்திருக்கின்ற மனுஷன் நிச்சயமாக என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் அவன் உயிர்த்தெழும்பப்படுத்த வேண்டும். அவனை உயிர்த்தெழும்ப பண்ணுகின்றவர் யார்? பரிசுத்தாவியானவர். அதை இந்த மரித்த மனுஷன் அவன் மறுபடியும் பிறக்க பரிசுத்தாவியானவர் அங்கு அவன் விடைப்படுகின்ற வேளையிலே அது ஒரு வேதனையை கொடுக்கின்ற ஒரு அனுபவமாகவே என்ன செய்யும், அது இருக்கும். இங்கு ஜோவானுடைய சுவிசேஷத்திலே இங்கு நிக்கோதேமு என்கின்ற ஒரு மனுஷன் வந்து இயேசுவை பார்த்து கேட்கின்றான். இயேசு அவனுக்கு சொன்ன காரியம், நீ மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், நீ பிறக்க வேண்டும். அவன் இங்கு பிறக்கின்ற வேளையிலே கிறிஸ்துவ பாருங்கள், நீ என்ன செய்கிறாய் என்றால் உன்னுடைய கருவில் இருந்து நீ என்ன விதத்திலே ஒரு பிள்ளையானது பிறக்கின்றதோ அதுபோல நீ ஆவிக்குள்ளாக நீ என்ன செய்கின்றாய், நீ பிறக்கின்றாய். ஆகவே இங்க ஒரு பிள்ளையானது பிறக்கின்ற வேளையிலே அது வேதனையோடு அந்த பிள்ளை வெளியாலே வருகின்றதா இல்லையா? வேதனையோடு தான் அந்த பிள்ளை வெளியாலே வருகின்றது. வேதனை இல்லாமல் ஒரு பிள்ளையும் இந்த பூமியிலே பிறக்கிறது அல்ல. ஏதோ ஒரு வகையிலே வேதனை உண்டு, பிறக்கின்ற தாய்மாருக்கு வேதனை உண்டு. அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் மரித்திருக்கின்ற உங்களோடு அவர் முதல் முதலாக இடைப்படுகின்ற வேளையிலே அவர் உங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பையோ அல்லது சந்தோஷத்தையோ தருகின்றது அல்ல. அது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். அவை முதல் முதலாக இந்த இஷ்டவேலர்கள் கிறிஸ்து இயேசுவை சிலுவையிலே அடித்த இந்த இஷ்டவேலர்கள் இந்த பாவத்திலே மரித்து போயிருந்த இந்த இஷ்டவேலர்களுக்கு இந்த பேதுருனுடைய பிரசங்கமானது ஆவியானவர் இருதயத்திலே ஆழ குத்தினதை வேதம் எங்களுக்கு காண்பிக்கின்றது. ஜோவான் எழுதின சுவிசேஷத்திலேயும் கூட 16:8 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். யாரை பற்றி சொல்லுகின்றது? பரிசுத்தாவியானவரை பற்றி சொல்லுகின்றது. ஆகிய பாருங்கள், அவர் வந்து பாவத்தை குறித்து அவர்களை நீங்கள் இன்று பார்த்தால் பரிசுத்தாவியானவரை இறக்குகின்றார்கள், பரிசுத்தாவியானவரை ஏற்றுகின்றார்கள், பரிசுத்தாவியானவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார்கள் பார்த்தால் நாங்கள் வகையிலே இந்த பரிசுத்தாவியானவரை நாங்கள் பூரணமாக அவரை நாங்கள் என்ன செய்யவில்லை, நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆக இந்த பரிசுத்தாவியானவருக்கு நானோ நீங்களோ கட்டளை கொடுத்து ஏற்றவோ இறக்கவோ அவரை முடியாது. அவர் தனக்கு விரும்பின வகையிலே அவர் தன்னுடைய அநாதி சித்தத்தின் படியாக கிரிகை செய்கின்றவரான் இந்த பரிசுத்தாவியானவர் என்பதை இயேசு கிறிஸ்துவே இந்த நிக்கோதேமுடைய வாழ்க்கையில சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் அது இன்ன இடத்தில் இருந்து வீசுகிறது என்பதை நீ என்ன செய்ய மாட்டாய், அதை அறிய மாட்டாய், ஆனால் நீ உணர்வாய். அவை காற்றை நீ என்ன உடைய கண்களினாலே காண முடியாது, அது தனக்கு இஷ்டமான இடத்திலே அடிக்கின்றது என்று வேதம் சொல்லுகின்ற. அருமையானவர்களே, இன்று நாங்கள் பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ததை கேட்டால் இங்கு கண்ண கதைகள் என்ன செய்வார்கள், எங்களுக்கு விடுவார்கள், புருடா கதைகள் விடுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகின்றது இந்த பரிசுத்தாவியானவர் முதல் முதலாக எங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்படுகின்ற வேளையிலே எங்களுக்கு வேதனையை அவர் தருகின்றவராயிருக்கிறார். ஒரு வகையிலே பாருங்கள் அருமையாக, நானும் நீங்களும் பாவமானது எங்களுடைய இருதயத்தில் எப்படியாக இருக்கின்றது, ஒட்டப்பட்டிருக்கின்றது. நானும் நீங்களும் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோ, பாவத்தினாலே நானும் நீங்களும் பிடிக்கப்பட்டிருந்த வேளையிலே, இந்த பாவத்தை விட்டு தேவனங்களை பிடிக்கின்ற வேளையிலே எங்களுக்கு என்ன வரும், வேதனை. ஒரு சின்ன துண்டான ஒரு பிளாஸ்டரை எங்களுடைய கையிலே ஒட்டி உதிக்கின்ற வேளையிலே ஒரு சிறிய ஒரு வேதனை இருக்கிறதா இல்லையா? அதிலும் பார்க்க, இந்த பாவமானது எத்தனையோ வருஷங்கள் வருஷங்களாக தாயினுடைய கற்பத்தில் இருந்து இருந்த அந்த கொடூரமான பாவங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இடையே தன்னுடைய வாளை விட்டு குத்தி அதை கிழித்து அந்த பாவத்தை விட்டு எங்களிடத்திலே அவர் செப்பரேட் ஆக்குகின்ற வேளையிலே, பிரிக்கின்ற வேளையிலே என்னுடைய உங்களுடைய இருதயமானது எப்படியாக இருக்கும், வேதனையுடையதாக இருக்கும். அருமையானவர்களே, நான் கேட்கின்ற காரியம் என்னவென்றால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட வேளையிலே நீங்கள் பாவத்தை குறித்த உணர்வு, இந்த பாவத்தை குறித்த வெறுப்பு, இந்த பாவத்தை குறித்த வேதனை, இந்த பாவத்தை குறித்த மனக்கசப்பு போன்ற பிரதானமாக வேதனையை இந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தியிருக்கிறாரா? அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான வேதனையை ஏற்படுத்தவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே இல்லை. இது வேதம் எங்களுக்கு தருகின்ற அவை. இங்கே பரிசுத்தாவியானவர் எப்படியாக செயல்படுகின்றார், தேவனுடைய வார்த்தையின் ஊடாக, அவர் அங்கு வார்த்தையின் ஊடாக இணையம் உங்களையும் என்ன செய்கின்றார் என்றால், அவர் ஊடுருவி குத்தி வேதனையை இருதயத்திலே தந்து தருகின்ற பரிசுத்தாவியானவராக இருக்கின்றார். நீங்கள் அனுதினமும் வேதத்திலே நீங்கள் பார்த்த உண்மையான சம்பவம் என்னவென்றால், பாவத்தை செய்த மனுஷன் தேவனை காண்கின்றவர்கள் எப்படியாக இருந்தான், குதூகலித்து சந்தோஷத்தோடு இருந்தானா அல்லது வேதனையோடு கண்ணீரோடு தேவன் இடத்திலே போனானா?
கண்ணீரோடு,
வேதனையோடு. தாவீது ராஜா தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக குதூகலித்துக் கொண்டா தேவனுடைய பிரசன்னத்திலே போனான்?
வேதனையோடு.
வேதனை இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏனென்றால் இந்த பாவமானது நாங்கள் தேவனிடத்திலே போகின்ற வேளையிலே எங்களுக்கு வேதனையை தருகின்றதாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பாவத்தை குறித்த வேதனை, தேவனுக்கு விரோதமாக நீங்கள் பாவத்தை செய்கிறீர்கள் என்ற கண்ணீர், தேவனுக்கு விரோதமாக நீங்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற உங்களிலே உங்களுக்கு வெறுப்பு வருகின்றதா அல்லது வெறுப்பு வரவில்லையா? இது பிரதானமான கேள்வி. ஏனென்றால் இது மிக மிக உன்னதமான காரியம். பரிசுத்தாவியானவர் எங்களுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கின்ற வேளையிலே அவர் நிச்சயமாக எங்களுக்கு பாவத்தை குறித்த வேதனையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றவராயிருக்கின்றார். இரண்டாவதாக அருமையானவர்களே, வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவராயிருக்கின்றார். அவர் இந்த வேதனையை எனக்கும் உங்களுக்கும் தந்து, இந்த வேதனையோடு என்னையும் உங்களையும் விட்டுவிட்டு போகின்றவர் இந்த பரிசுத்தாவியானவர் இல்லை. ஆகவே எங்களை என்னையும் உங்களையும் அவர் ஆட ஆள ஊடுருவி அவர் குத்தி பாவத்தையும் பரிசுத்தத்தையும் அவர் பிரித்து அந்த நோவோடும் வேதனையோடும் அவர் நடுத்தெருவிலே விட்டு போகின்ற தேவன் அவர் அல்ல. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அவர் உண்மையாகவே தன்னுடைய வார்த்தைக்கு நேராக வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர். அருமையானவைக நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்திருந்தா திரும்ப வெளிவாக தெரியும். 37வது வசனம், குத்தப்பட்டவர்களாகி என்று அங்கே முற்றுப்புள்ளி போட்டதா, அங்கு கமா போட்டிருக்கின்றதா, வேதத்திலே கமா போட்டிருக்கின்றா. அவர் அதோடு அவர் முடித்தவர் அல்ல, உங்களுக்கு வேதனையை தந்து வேதனையோடு முடித்தவர் அல்ல இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அவர் என்ன செய்கின்றார் என்றால் பாருங்கள், அவர் அங்கே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள், பாவத்தில் இருந்த ஜனங்களை பிரித்து தன்னுடைய வார்த்தைக்கு நேராக அங்கு தேவன் என்ன செய்கின்றார், வழி நடத்துகின்றார். அங்கு வார்த்தையை பிரசங்கித்த பேதுரு இடத்திலும் அந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த சபையை நாங்கள் என்னத்திலே கட்ட வேண்டும், நாங்கள் அப்போஸ்தலருடைய போதனைகளிலே, அதாவது அப்போஸ்தலர் என்று சொல்லுகின்ற போதிலே தேவனுடைய வார்த்தை, அவர் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அவர் அனுப்புகின்ற வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அவை அருமையானவர்களே, இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கின்றார் என்றால் பாருங்கள், 37வது வசனத்தின் கடுப்பகுதியையும் 38வது வசனத்தின் முதல் பகுதியையும் பாருங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவை இங்கு வேதனைப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஆறுதல் கொடுக்கின்ற தேவனாயிருக்கிறார். கேட்கின்றார்கள், எப்படியாக தேவன் வழிநடத்துகிறார் என்று சொன்னால் பாருங்கள், தன்னுடைய வார்த்தைக்கு நேராக அவர் அங்கு வழிநடத்துகின்ற தேவன். இங்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகின்ற தேவன் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்திருந்தால், மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, என்றால் என்ன, இங்கு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை அவர் வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். நீங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் பார்த்தாலும் மிக தெளிவாக தெரிகின்ற காரியம் என்னவென்றால், கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம், ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால், என்ன சொல்லுகின்றது, ஆவியானவர் என்ன செய்கின்றார், அங்கு வழி நடத்துகின்றவராக இருக்கிறார் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அவர் இங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அவர் எப்படியாக வழிநடத்துகிறார் என்றால், தன்னுடைய வார்த்தைக்கு நேராக வழிநடத்துகிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வேதனையாலே குத்தப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய பாவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டோ என்று நாங்கள் எல்லாரும் சிந்திக்கின்ற வேளையிலே, இங்கு மெய்யான பரிசுத்தாவியானவர் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய வார்த்தைக்கு அங்கு என்ன செய்கின்றார், வழி நடத்துகின்றார். அருமையானவர்களே, சில வேளைகளிலே உலகம் எங்களுக்கு கூட எங்களுடைய பாவத்தை குறித்த சிறிய ஒரு விழிப்புணர்வை அல்லது பாவத்தை குறித்த ஒரு உணர்வை என்ன செய்ய முடியும், நாங்கள் உணர்வோம். நாங்கள் நேற்று பார்த்த காரியம் என்னவென்றால், பேதுருவும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், கசந்தான். யூதாஸ் கேரியோத்தும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், கசந்தான். ஆனால் இந்த பரிசுத்தாவியானவர் யாருடைய வாழ்க்கையிலே அங்கு செயற்பட்டார், பேதுருவினுடைய வாழ்க்கையிலே செயற்பட்டார். பாருங்கள், பேதுரு என்ன செய்கிறார் என்றால், இயேசு தனக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன செய்கின்றான், திரும்புகின்றான். அவன் அங்கு இயேசுடைய வார்த்தைக்கு அங்கு பரிசுத்தாவியானவர் பேதுருவை அங்கு என்ன விதத்திலே வழிநடத்தினாரோ, இந்த பிரசங்கம் செய்த பேதுருவை என்ன விதத்திலே வழிநடத்தினாரோ, அதே போல பிரசங்கத்தை கேட்ட ஜனங்களையும் என்ன செய்கின்றார், தன்னுடைய வார்த்தைக்கு வழிநடத்துகிறாரே தவிர வேற எந்த தனிப்பட்ட மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கோ அல்லது எந்த தனிப்பட்ட மனுஷனுடைய அனுபவத்திற்கோ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யவில்லை, வழிநடத்தவில்லை. அருமையானவர்களே, இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் என்றால் பாருங்கள், முதலாவதாக அவர் வார்த்தைக்கு வழிநடத்துகின்றார். அடுத்ததாக பாருங்கள், அவர் மனம் திரும்புதலுக்கு என்ன செய்கின்றார், வழி நடத்துகின்றார். நீங்கள் அதே அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய சம்பவத்திலே, அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, இந்த பரிசுத்தாவியானவர் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கிரிகை செய்கின்ற வேளையிலே நாங்கள் மெய்யாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், நினைத்தவர்களாக இருக்கின்றோம். அவர் நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை செய்கிறோம் என்று எங்களுடைய இருதயங்களிலே அவர் எங்களுக்கு எண்ணங்களை வரப்பண்ணி வேதனைப்படுத்த பண்ணி, அவர் மெய்யாக நாங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்புவதற்காக எங்களை ஆவியானவர் மூலமாக என்ன செய்கின்றார், வழிநடத்துகின்றார். என்னுடைய உங்களுடைய சொந்த பலத்திலே, என்னுடைய உங்களுடைய சொந்த அறிவிலே நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, மனம் திரும்ப முடியாது. ஆகவே இந்த பரிசுத்தாவியானவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுகின்ற வேளையிலே மட்டுமே நானும் நீங்களும் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் என்ன செய்ய முடியும், அடைய முடியுமே தவிர, எங்களுடைய அறிவினாலும் உலகத்தினுடைய ஞானத்தினாலும் நாங்கள் மனம் திரும்பலாம். ஆனால் அது என்ன இல்லை, இந்த ஜீவனுக்குரிய மனம் திரும்புதல் அல்ல. நாங்கள் சில வேளைகளிலே மனம் திரும்புகின்றது வழக்கம். நாங்கள் நேற்றும் அதை பார்த்தோம். நாங்கள் ஒரு பிழை செய்தால் அந்த பிழைக்கு தண்டனை வரும் என்று பயந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம். அல்லது நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கின்றோம் என்றால் மற்றவர்கள் எங்களை பிழையாக விளங்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். ஆகவே இது உண்மையான மனம் திரும்புதலா, இது உண்மையான மனம் மாற்றமா இல்ல, இது ஏமாற்றம், இறுதியிலே ஏமாற்றம். எனக்கும் உங்களுக்கு மனம் மாற்றம் அல்ல. ஆகவே நாங்கள் உண்மையாக நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தால் இசபேலுடைய கணவன் ஆகாய் இஸ்ரவேல் அரசன் அவன் என்ன செய்கின்றான், பல தடவைகளிலே ஒரு மாயமான முறையிலே என்ன செய்கின்றான், மனம் திரும்புகின்றான். அதிலே தேவன் பிரியப்பட்டவர் அவர் அல்ல. அவை நாங்கள் உண்மையாகவே எண்ணத்தை நாங்கள் செய்ய, நான் பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அங்கே ஜாக்கோவினுடைய மகனை என்ன செய்கிறார்கள், அடித்து மன்னிக்க வேண்டும், 12 பேர் யோசேப்பு என்ன செய்கிறார்கள், விற்கின்றார்கள். அவ இந்த யோசேப்போடு அந்த நாட்டினுடைய அந்த மகாராணி தகாத முறையிலே நடக்க சொல்லி கேட்ட உடனே அங்கு எவரும் என்ன செய்யவில்லை, அந்த இடத்திலே இருக்கவில்லை. அவன் என்ன சொன்னான், நான் தேவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். பாருங்கள், இந்த ஆவியானவர் என்னத்தை செய்கின்றார் என்றால், நான் எனக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த உன்னதமான அந்த உறவை நினைவுபடுத்தி அந்த மெய்யான மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துகின்றார் இந்த பரிசுத்த ஆவியானவர். அடுத்ததாக என்ன செய்கின்றார், இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கு அவர்களை விசுவாசிக்க பண்ணி, அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய பிரசங்கத்தை கிறிஸ்துதான் ஆண்டவர் என்பதை, கிறிஸ்துதான் மெய்யாகவே தேவன் அனுப்பிய குமாரன் என்பதை இந்த பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்ட இஸ்ரவேலர்கள் என்ன செய்கின்றார்கள், அப்ப இப்பொழுது விசுவாசிக்கின்றார்கள். அப்ப என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் சிலுவையில் அறைந்த, அதாவது நீங்கள் இந்த இயேசுவானவர் மேசியா இல்லை என்றும், நீங்கள் இந்த இயேசுவானவர் அவர் மெய்யாக கடவுள் தேவனுடைய குமாரன் இல்லை என்றும் நீங்கள் சிலுவையிலே அடித்தீர்கள் என்பதை பிரசங்கத்தை பண்ணுகின்ற வேளையிலே அவர் என்ன செய்கின்றார்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவே கிறிஸ்து என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசித்தார்கள். அருமையானவர்களே பாருங்கள், இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கின்றார் என்றால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அங்கு விசுவாசிக்க பண்ணுகின்றார். அவை அங்கு என்ன செய்கின்றன, தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கித்த வேளையிலே ஆவியானவர் அங்கிருந்த இருதயங்களை எல்லாம் கவனமாக கேட்க பண்ணி அந்த சத்தியங்களை உன்னதமாக அது அறிய பண்ணி அந்த சத்தியங்களுக்கு பூரணமாக விசுவாசிக்க பண்ணினார் இந்த பரிசுத்த ஆவியானவர். அமையாவில் நாங்கள் சில வேளைகளிலே ஆராதனைகளுக்கு வருவோம், பிரசங்கம் நடக்கும், அடுத்த நாளைக்கு கேட்டால் பிரசங்கத்தினுடைய தலையும் தெரியாது நுனியும் தெரியாது. அங்கு நாங்கள் என்னுடைய சோம்பலின் ஆவியினாலே நிறைந்திருக்கின்றோம் என்பதுதான் அவனுடைய அர்த்தம். என்றால் பரிசுத்தாவியானவர் பிரதானமாக அந்த இடத்திலே செயற்படுகின்ற வேளையிலே அந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளே குத்தி எங்களை மெய்யாக அவரிடத்திலே வழிநடத்துகின்ற ஒரு வார்த்தை. மெய்யாகவே பரிசுத்தாவியானவர் வழிநடத்தினால் இந்நாளையும் உங்களாலையும் அதை என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. ஆகவே அந்த வகையிலே இது விசுவாசிக்க பண்ணி விளங்க பண்ணி விளங்குகிறதுனாலேதான் விசுவாசமானது வரப்பண்ணி பின்பதாக அது கீழ்ப்படுகின்றதாக இருக்கிறது. 41வது வசனத்திலே பாருங்கள், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப பாருங்க என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் விளங்கி அதை விசுவாசித்து சந்தோஷமாக அதை ஏற்று என்றால் கீழ்ப்படிந்த ஜனங்களாக இருந்தார்கள். அருமையானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் கீழ்ப்படிவை தருகின்றவர் யார்? பரிசுத்தாவியானவர். நானும் நீங்களும் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதை நாங்கள் கீழ்ப்படிய பண்ணவில்லை என்றால் பரிசுத்தாவியானவனுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படவில்லை. நாங்கள் சில வேளைகளை என்னத்தை விசுவாசிப்போமோ, இது வேதத்தின் அடிப்படையிலே இந்த சத்தியமானது சரி, வேதமானது இதைத்தான் சொல்லுகின்றது, ஆனால் எனக்கு கீழ்ப்படிய விருப்பமில்லை. காரணம் என்னவென்றால் என்னுடைய தலை அறிவினாலே தான் நான் இந்த சத்தியத்தை என்ன செய்து வைத்திருக்கின்றேன், நான் விளங்கி வைத்திருக்கின்றேன். ஆக இந்த சத்தியமானது இது சிந்திக்கின்ற வேளையிலே இது உண்மையாகவே சரியாகத்தான் இருக்கின்றது, ஆனால் என்னாலே கீழ்ப்படிய முடியவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த சத்தியமானது ஆவியானவர் எனக்கு என்ன செய்யவில்லை, விளங்கப்படுத்தவில்லை. என்னுடைய சுய அறிவானது அதை விளங்கப்படுத்துகின்றது. எப்படியாக? ஒரு விஞ்ஞானம் விளங்குகின்றது போல, ஒரு கணக்கானது விளங்கும் கணிதமானது விளங்குகின்றது போல, அல்லது ஒரு புவியியல் பாடமானது விளங்குகின்றது போல, தேவனுடைய சத்தியமானது எனக்கு விளங்குகின்றதை தவிர அது பூரணமாக பரிசுத்தாவியானவரிடத்திலே வேலை செய்கின்ற வேளையிலே அது கீழ்ப்படிய பண்ணுகின்றதாக இருக்கின்றது. அது கீழ்ப்படிய பண்ணுகின்றது மட்டுமல்ல, அந்த கீழ்ப்படிவானது அது விலை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமானது மெய்யாக அங்கு பரவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தாலும் அவர்கள் மரணம் வரையும் என்ன செய்யவில்லை, தோற்று போகவில்லை. இந்த மரணமானது அவர்களுக்கு வந்தவர் கிறிஸ்துவை அவர்கள் மறுதளிக்கவில்லை. மரணமானது அவர்களுக்கு வந்தவர்கள் சத்தியத்தை விட்டு எள்ளளவே அவர்கள் என்ன செய்யவில்லை, விலகவில்லை. காரணம் பரிசுத்தாவியானவர், மனுஷிகம் அல்ல, பரிசுத்தாவியானவர் தான் அங்கு பிரதானமாக செயற்பட்ட. அருமையாளர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த வழிநடத்தலை அறிந்திருக்கின்றீர்களா? உண்மையாகவே நீங்கள் பாவத்தாலே வேதனைப்பட்டு நீங்கள் குத்தப்பட்ட வேளையிலே அந்த வார்த்தைக்கு தேவன் வழிநடத்தினாரா? மனம் திரும்பும்படியாக வழிநடத்தினாரா? விசுவாசிக்கும்படியாக வளப்படுத்தினாரா? அவர் பூரணமாக கீழ்ப்படிய, அதாவது சந்தோஷத்தோடே கீழ்ப்படிய, அங்கு ஏதோ வேண்டா வெறுப்போடு அல்ல, அல்லது இந்த கணவனுக்காக அல்ல, என்னுடைய மனைவிக்காக அல்ல, என்னுடைய தகப்பன்மார் தாய்மாருக்காக நான் கீழ்ப்படியாமல் சந்தோஷத்தோடே பூரணமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பரிசுத்தாவியானவர் வழிநடத்தினவராக இருந்தார் இந்த சபையிலே. இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கேளுங்கள். இறுதியாக இந்த பரிசுத்தாவியானவர் மெய்யாகவே மனம் திரும்புதலுக்கும் கீழ்ப்படிவுக்கும் வழிநடத்துகின்றவர் மட்டுமல்ல, அவர் மாறாக ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தாவியானவர் ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற பரிசுத்தாவியானவராகவே இருக்கின்றார். நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றார், எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனம், சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்துக் கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாருங்க. என்ன சொல்லுகின்றது? ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கென்றால் நீங்கள் ஆவியிலே ஐக்கியமாக வேண்டும். அவை இந்த பரிசுத்த ஆவியானவர் தனிமனதனுடைய வாழ்க்கையிலே அவர் செயற்படுகின்ற வேளையிலே அவர் அங்கு என்ன செய்கின்றார் என்றால் ஒரு ஐக்கியத்தை என்ன செய்கின்றார், ஏற்படுத்துகின்றார். அவை இந்த ஐக்கியமானது எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது தேவனோடு இருக்கின்ற ஐக்கியம், இரண்டாவதாக தேவ ஜனத்தோடு இருக்கின்ற ஐக்கியம். நீங்கள் 42வது வசனத்திலே பாருங்கள், கடைசி பகுதியிலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அங்கு என்ன நடக்கின்றது, அவர்கள் எதோடு ஐக்கியமாக இருக்கின்றார்கள், அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே அவர்கள் ஐக்கியமாக இருக்கின்றார்கள். அவர் இன்னொரு வகையிலே சொன்னால் இந்த அப்போஸ்தலர்களுடைய தேவனிலே அவர்கள் ஐக்கியம் என்றால் தேவனுடைய வார்த்தையிலே அவர்கள் ஐக்கியம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியோடு விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார் என்றால் தன்னுடைய வார்த்தையிலே இருக்கின்ற அந்த ஐக்கியத்தை, தன்னுடைய வார்த்தையிலே இருக்கின்ற விருப்பத்தை, தன்னுடைய வார்த்தையிலே இருக்கின்ற உன்னதமான சத்தியங்களிலே வாஞ்சையை, ஐக்கியத்தை, விருப்பத்தை, கீழ்ப்படிவை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக பாருங்கள், அங்கு அவருடைய வார்த்தையிலே ஐக்கியம், இரண்டாவதாக ஜெபம் பண்ணுதலிலே. ஜெபம் என்றால் என்ன? நாங்களும் தேவனோடும் இருக்கின்ற அந்த உறவு, நாங்களுக்கு எங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற ஐக்கியம், இந்த ஐக்கியத்திலே ஆவியானவர் பலப்பட வைப்பார். நாங்கள் ஜபிக்கின்ற வேளையிலே நாங்கள் ஏதோதான ஒன்று அர்த்தமில்லாமல் ஜபிக்கின்ற ஜெபம் அல்ல. வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் அங்கு அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜபிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஜபம் என்று வருகின்ற வேளையிலே நாங்கள் ஒரே மனம் உள்ளவர்களாய் ஒரே காரியத்தை ஐக்கியப்படுங்க. அதான் ஐக்கியம். ஒரு காரியத்திற்காக எல்லாரும் வருகின்றது ஐக்கியம். ஒரு பொருளுக்காக எல்லாரும் வருகின்றது ஒரு ஐக்கியம். ஆகவே இங்கு நாங்கள் ஜெபத்திலே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்திற்காக சபையார் எல்லாரும் ஒன்று கூடி வருகின்ற இந்த ஐக்கியம். அவர் இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய மத்தியிலே இங்கு வேதம் சொல்லுகிறது, 2 பேராவது 3 பேராவது எங்கே நாமத்தினாலே ஒன்று கூடுகிறீர்களோ அங்கே நான் என்ன செய்வேன், நான் வாசமாயிருப்பேன் என்றால் அர்த்தம் என்ன? எங்கே நாமத்தினாலே 2000 பேரோ 500 பேரோ நீங்கள் ஒரு மனம் இல்லை என்றால் நான் அங்கே வாசமா இருப்பது இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. அவர் இங்கு பரிசுத்தாவியானவர் என்னத்தை செய்கின்றார் என்றால் இங்கே தன்னோடு உறவாடுகின்ற ஜபத்திலே இருக்கின்ற ஒரு ஐக்கியத்தை என்ன செய்கின்றார், ஏற்படுத்தி தருகின்றார். நான் அங்கு வாசமா இருப்பேன். அருமையாளர்களே, நானும் நீங்களும் ஜபத்திலே தரித்திருக்கின்ற வேளையிலே எங்களுடைய மனங்களை அலைய விட்டு அல்லது எங்களுடைய மனங்களை நாங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை விடுகின்றதிலே உங்களுக்கு மட்டுமல்ல அதனுடைய தாக்கம் சபைக்கும் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் உங்களுடைய ஒற்றுமை இல்லாத இருதயமானது சபையிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிருகி என்ன செய்கின்றது, இல்லாமல் செய்கிறது. சரியான தெளிவாக நாங்கள் இருக்கோம். இது நாங்கள் தெளிவான விதத்திலே விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஜபத்திலே தரித்திருந்து அவரை நாங்கள் ஒருமனதோடு ஆராதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 47வது வசனம், தேவனை துதித்து நாங்கள் பரிசுத்தாவியானவர் உண்மையாக எங்களுடைய இதயங்களிலே கிருகை செய்கின்ற வேளையிலே நாங்கள் அவருக்கு பிரியமான ஆராதனை என்னதென்றதை அறிந்து நாங்கள் ஜபிக்கின்ற, பாடுகின்ற, அவரை ஆராதிக்கின்ற ஜனங்களாக இருப்போம். அடுத்ததாக அருமையானவர்களே, நாங்கள் தேவ ஜனத்தோடு இருக்கின்ற ஐக்கியம். 44வது வசனம் பாருங்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக அவைகளிலே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் இந்த பெந்தேகோஸ்தே தினத்திலே பரிசுத்தாவியானவர் வந்து அங்கு பல பல பாசைகளை பேசினார்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை வைத்து இன்று சபைகள் என்ன செய்கின்றார்கள், ஏதோ அவர்களும் அந்நிய பாசு என்று பேசுகின்றார்கள். ஆனால் இங்கு காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவனுக்கு தேவையானது தற்க அவைகளில் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்ற வார்த்தையை கடைபிடிக்கின்றார்களா?
இந்த வார்த்தையை இருக்கின்ற ஜனங்கள் எல்லாரும் குறைவுள்ளவனுக்கு விற்று கொண்டு கொடுக்கின்றார்களா? இல்லை. ஏன்? எங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரியாக நாங்கள் என்ன செய்ய முடியாது? வேதத்தை புரட்ட முடியாது. பாருங்க, வேதம் தெளிவாக சொல்றது. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், இங்கே அங்கு இருக்கின்ற ஜனங்களுக்குள்ளே பாகுபாடு என்ன செய்ய முடியாது, இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், கல்வி அறிவுள்ளவர்கள், கல்வி அறிவற்ற அறிவில்லாதவர்கள், ஏற்றத்தாழ்வுகள் சபையிலே இருக்கக்கூடாது. அங்கு சுயநலமானது சபையிலே இருக்கக்கூடாது. நாங்கள் மற்றவர்களுடைய பலவீனங்களிலே, இயலாமைகளிலே, குறைவுகளிலே தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை மற்றவர்களுக்காக நாங்கள் ஏதாவது உதவி செய்கின்ற ஒருமையை, ஒற்றுமையை காத்திருக்க வேண்டும். இதைத்தான் இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், அவர் தனிமனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்றார். நாங்கள் சுயமான அல்லது எனக்கு தருகின்றதிலே நான் திருப்தியாக இருந்து கொண்டு என்னுடைய குடும்பம் சொகுசாக வாழ்வதற்கு நான் ஒரு சுயநலம் உள்ளவனாக வாழ்கிறேன் என்றால் என்னிடத்தில் என்ன இல்லை? பரிசுத்தாவியானவர் இல்லை. என்னோட வேதம் என்ன சொல்றது? நீ கண்கண்ட பிறனத்திலே அன்பு கூறாத, நீ கண்காணாதவள் அன்பு கூற முடியாது. ஆகவே நீ இங்க சுயநலம் உள்ளவனாக, நீ பொருளாசை உள்ளவனாக, நீ கவடம் உள்ளவனாக, பாருங்கள், அங்கு நீங்கள் கவடமான, கவடம் இல்லாத இருதயத்தோடு, அதாவது நீங்கள் கவடம் உள்ளவர்களாக, நீங்கள் காணி ஆஸ்திகள் எல்லாம் உங்களுக்காக சேர்த்து சுயநலம் உள்ளவர்களாக என்ற அர்த்தம் என்ன? நீங்க பொருளாசை உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்தாவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யவில்லை. பாருங்கள், அந்த அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கை இரண்டாவது அதிகாரத்திலே, இந்த இஸ்ரவேலர்கள் மத்தியிலே பரிசுத்தாவியானவர் செயற்பட்ட வேளையிலே அவர்கள் எல்லாரும் சுயநலமற்றவர்களாய், கபடமற்றவர்களாய், அங்கு ஒருவரோடு ஒருவர் அறுக்கியப்பட்டவர்களாய், ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து அங்கு பாகுபாடற்ற ஒரு ஒற்றுமையை, ஒரு ஐக்கியத்தை அந்த சபையில் என்ன செய்தார்கள்? கட்டினார்கள். அவர்கள் நீங்கள் எந்த சபையிலே இந்த ஐக்கியத்தை உங்களுடைய கண்ணால் நீங்கள் கண்டீர்கள்? ஆவியிலே அனல் மூடி, ஆவியிலே கூத்தாடுகின்ற எந்த சபையிலும் இந்த ஐக்கியமானது இருக்கின்றதை நான் காணவில்லை. பிரச்சனை, சண்டைகள், எதிரிகள், கோபங்கள், பொறாமைகள், புறம் கூறுதல், திருப்தியின்மை, பரிசுத்தாவியானவர் இல்லை. ஏதோ ஒரு ஆவியானவர் செயற்படுகின்றார், ஆனால் இது பரிசுத்தாவியானவர் இல்லை. ஏனென்றால் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆவியை பற்றியும் என்ன செய்கின்றார்? தெளிவாக சொல்லுகின்றார். எபேசியர் இரண்டாவது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற ஆவியானவர் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார் எபேசியருக்கு இரண்டாவது அதிகாரத்திலே, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிறவுவாகிய ஆவி கேட்டபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். என்ன ஆவி இது? பரிசுத்தாவியோ இல்லை. அப்ப ஐக்கியம் இல்லாமல் ஒருவரோடொருவர் சண்டையும், ஒருவரோடொருவர் எரிச்சலும், ஒருவரோடொருவர் பொறாமையும், இங்கு பாகுபாடுகளும், சாதி வேறுபாடுகளும், அந்தஸ்துக்களும் ஒரு சபையிலே இருந்தால் அங்கு எந்த ஆவி இருக்கின்றது? இந்த உலகத்தினுடைய அதிகார பிரபுவாகிய இந்த ஆவியே தவிர அது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அருமையானவர்கள், இங்கு தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதம் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே செயற்படுகின்ற போது நீங்கள் கண்ணாலே நீங்கள் கண்டு, நீங்கள் வாயத்தையால் நீங்கள் வாசிக்க கேட்ட தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த தேவனோடு இருந்த ஐக்கியமும், ஜனங்களோடு இருக்கின்ற ஐக்கியமும், ஒரே மனமும், ஒரே இருதயமும், பாகுபாடற்ற ஒரு சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு வாழ்க்கைதான் பரிசுத்தாவியானவர் கொடுத்த வாழ்க்கை. ஏனென்றால் இந்த ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், நற்குணம், தயவு. அருமையாகலே, இந்த கனிகள் எப்பொழுது காணலாம் என்றால், இந்த ஐக்கியத்திலே அன்பு இருக்கின்றது, நீடிய பொறுமை இருக்கின்றது, தயவு இருக்கின்றது, சாந்தம் இருக்கின்றது. கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை கேளுங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கேளுங்கள். ஆவியானவர் இப்படியான ஐக்கியத்தை என்னுடைய இருதயத்திலே தருகின்றார். நாங்கள் இப்படியாக ஆவியானவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுகின்ற வேளையிலே எங்களுடைய சபையானது விசுவாசத்திலே முதிர்ச்சி உள்ளதாகவும் தேவனுக்கு மகிமையான சபையாகவும் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. ஆனபடியாலே வேதம் சொல்லுகின்றது போல பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே செயற்பட்டால் அவர் வேதனையை பாவத்தை குறித்த வேதனையை ஏற்படுத்தி தன்னுடைய வார்த்தைக்கு நேராகவும் மனம் திரும்புதலுக்காக நேராகவும் பாவ மன்னிப்புக்கு நேராகவும் விசுவாசத்திற்கு நேராகவும் கீழ்ப்படிவதற்கு நேராகவும் அவரங்களை வழிநடத்தி தேவனோடு இருக்கின்ற ஐக்கியத்தையும் மனுஷர்களோடு இருக்கின்ற ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவார் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். என்னுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் இதை காணவில்லை, என்னுடைய அறிவிலிருந்து நீங்கள் இதை கேட்கவில்லை, வேதமானது இதில் எழுதி தந்திருக்கின்றது. ஆனபடி அருமையாக பரிசுத்தாவியானவர் இந்த வகையிலே உங்களுடைய இதயங்களிலே செயற்பட கர்த்தர் தாமே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.